الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها أجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن إذا رؤي ذكر الله أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்து வ ஸலாமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் நொந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைத்து மா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே சிறந்த இனமாக அழகான ஒரு இனமாக மிக கௌரவமான ஒரு படைப்பாக சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருப்பது மனிதர்களே. உலகத்திலே சக்தி வாய்ந்தவன் மனிதன், கண்ணியமான மனிதன். அதனால்தான் ஒரு மனிதன் தான் சக்தி வாய்ந்தவன் என்பதை ஒரு முக்கியமான நிகழ்வில் குர்ஆன் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறது. சுருக்கமாக நான் விடயத்தை சொல்கிறேன். பில்கிஸ் ராணி யமனில் இருக்கிறார். அவருடைய சிம்மாசனத்தை மிக சீக்கிரமாக குயிக்காக பலஸ்தீனுக்கு கொண்டு வர வேண்டும். விமானம் இல்லாத காலம், ஜெட் ராக்கெட்டுகள் இல்லாத காலம், மிக விரைவாக கொண்டு வர வேண்டும். யார் அதற்கு தயார் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது முதலாவது தயாராகியது ஒரு ஜின். ஒரு ஜின் தயாராகியது, அது அந்த ஜின்னுடைய பெயர் இஃப்ரீத். அல்லது வெகு வேகமாக விரைவாக ஹை ஸ்பீடாக சென்று வரக்கூடிய ஜின்களுக்கெல்லாம் இஃப்ரீத் என்று சொல்லப்படும். ஒரு ஜின் தயாராகியது. கேட்டார்கள், எவ்வளவு நேரத்துக்குள் கொண்டு வந்து விடுவாய்? கபிலான் தக்கூமின் மக்காமி, உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் எழும்ப முன்னர் கொண்டு வந்து விடுவீர்கள். சொன்னார்கள், இது லேட், இது தாமதம். வேற யார் தயார்? கனிமன் அந்த இடத்தில் தயாராகினார். ஒரு மனிதர், ஒரு மனிதர் அந்த இடத்தில் ஜின்னை விடவும் குயிக்காக கொண்டு வருவதற்கு நான் தயார். காலலரே ஐந்தவும் எல்மும் மினல் கிட்டார். வேறு அறிவுள்ள ஒரு மனிதர் தயாராகிறார், ஆளின் தயாராகிறார். ஒரு மார்க்கத்தை விளங்கி ஒருவர், அவர் அல்லாஹ்வுடைய சில விக்கிரிகளை படித்திருந்தார். அநாசி கதையை கபில ஏற்கட்ட இலை கத்தரசு, நீங்கள் கண் மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்து விடு. நீதான் தயார், நீதான் பொருத்தமானவர், கொண்டு வா என்பதுதான் தாமதம். அந்த இடத்தில் கண் மூடி திறக்க முன்னர் எமனில் இருக்கின்ற சிம்மாசனம் பலஸ்தீனில் இருக்கிறது. சம்பவத்தை சொல்ல வரவில்லை, பல படிப்பினைகள் உள்ள சம்பவம். ஜின்களை விட பவர்ஃபுல்லானவர்கள் மனிதர்கள். இந்த ஜின் என்றாலே பயம், ஜின்கள் தான் நமக்கு பயந்தவர்கள். என்னுடைய தலைப்பு ஜின் அல்ல, மனித இனம் அல்ல, மனிதன் சக்தி வாய்ந்தவன் என்பதை நான் இந்த சம்பவத்தினோட உறுதிப்படுத்தினேன். கண்ணியமானவர்களே, மனிதர்களில் சிறந்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்களிலும் அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்கள் மூமின்கள் சிறந்தவர்கள். இஸ்லாம் வேறு, ஈமான் வேறு. இஸ்லாம் என்பது ஐந்து கடமைகளை கலிமாயிட்டுக் கொண்டிருக்கிறார். ஐந்து கடமைகளை முடியுமானவற்றை செய்கிறார், சொல்லுகிறார், அல்லது கலிமா சொல்லி இருக்கிறார். இது ஐந்து விடயங்கள். ஜக்காத்து கடமையா கொடுக்கிறார், நோன்பு கடமையா பிடிக்கிறார், சொல்லுகிறார், ஹஜ் செய்கிறார். ஈமானுடைய கடமைகள் கண்ணியமானவர்களே ஆறு வித்தியாசமானது. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவின்படி நடக்கிறது என்ற அந்த சதாக்களுடைய ஈமான். சிலர்கள் இன்னும் ஒன்றை கூட்டிக் கொள்வார்கள், மறுமை நாளில் எழுப்பப்படுவேன் என்ற ஈமான். அது மறுமை நாளுடைய ஈமானுக்குள் அடங்குகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டம் வந்து சொன்னார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் மூமிங்கள். அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்கள் மூமிங்கள் என்று சொல்ல வேண்டாம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று மாத்திரம் சொல்லுங்கள். ஒவ்வொருடைய ஈமான் எந்த அளவு இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஈமான்தாரி யார், நயவஞ்சகர் யார் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் முஸ்லீம் என்று உங்களுக்கு வாதிட முடியும், நீங்கள் கலிமா சொல்லியிருக்கிறீர்கள், அல்லாஹ் ஒருவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நபியை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈமான் என்பது அது விசுவாசம், உள்ளத்திலே சம்பந்தப்பட்ட, அது பிரகாசம், ஒரு ஈமான் விசுவாசம் சம்பந்தப்பட்டது. அதற்கு நீங்கள் இன்னும் பண்பட வேண்டும், காலம் எடுக்கும். என்ன மண்டல் இப்பொழுது ஈமான், ஈமான் உள்ளவர், ஈமான் இல்லாதவர். ஈமான் இல்லாதவருக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் கொடுக்கப்பட்ட பெயர் தான், நீங்கள் அதை ஜீரணிப்பீர்கள், நயவஞ்சகர். நயவஞ்சகர் முனாஃபிக் என்று சொல்வார்கள். முஸ்லிம்களிலும் முனாஃபிக்குகள் இருக்கலாம், இருந்தார்கள், முன்சஃபில் சொல்கிறார்கள். இப்படியான மின்பர்களே நபியவர்கள் கொத்துபா செய்கின்ற பொழுது முன்சஃபிலிருந்து கேட்டவர்கள், நபியுடைய சபையிலே சில கட்டத்திலே நபிக்கு பக்கத்தில் அமர்ந்தவர்கள், சில கட்டங்களிலே கண்ணியமானவர்களே நபிக்கு இறங்கிய வகையை எழுதியவர்கள், அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, நயவஞ்சகம் என்பதனால் மதம் மாறி செத்தார்கள். வகையை எழுதியவர்கள், உலகத்திலே எழுதப்படுகின்ற எழுத்துக்களிலே, வரிகளிலே, வார்த்தைகளிலே மிக கண்ணியமான, மிக உயர்ந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வகை, குர்ஆன் எழுதுவது. அப்படி எழுதிய சிலர் கூட ஆரம்பத்தில் மூமிங்கள் போன்று நபியோடு இருந்து பிறகு அவருடைய உள்ளத்திலே கலப்படங்கள், நயவஞ்சகங்கள் ஏற்பட்டதனால் இறுதி முடிவும் மிக மோசமாக அமைந்தது. சரி, இப்பொழுதைய தலைப்பு என்ன? தலைப்பை விளங்கினால்தான் பிரசங்கம் விளங்கும். ஒரு மூமின் ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு விடயங்கள் இருப்பது போன்று ஒரு மூமினுக்கும் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒரு பொருளுக்கு வெளிரங்கம் ஒன்று இருக்கிறது, உள்ரங்கம் ஒன்று இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறது. இப்பொழுது நாம் பேனை பார்க்கிறோம், சுற்றி கொண்டிருக்கிறது, அதுக்குள்ளே அதற்குரிய மோட்டர்கள், அதற்குரிய கருவிகள், அதற்கு தேவையான கரண்ட் இருக்கிறது. ஒரு வாகனம் இருக்கிறது, பொடி அழகாக இருக்கிறது, இங்கில் இல்லாவிட்டால் ஓட முடியுமா? முடியுமா? முடியாது. அப்படி உள்ரங்கம் ஒரு பெருமதி அற்றதாக இருந்து வெளிரங்கம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த பொருள் செல்ல ஒரு பெருமதி அற்ற, ஒரு ஒதுக்கப்படக்கூடிய, அது குப்பை தொட்டு டஸ்ட்பினிலே போடப்பட வேண்டிய ஒரு பொருளாகத்தான் இருக்கும். அதே போன்று முஸ்லிம் மோமின் என்றால் அவருக்கு ஒரு வெளிரங்கம் இருக்கும், உள்ரங்கம் இருக்கும். இதனுடைய தலைப்பு, இது எல்லோருக்கும் தேவையான தலைப்பு. எனவே எல்லோரும் விழித்திருப்பது போன்று இறுதி வரைக்கும் விழித்திருக்கும் பாத்தியத்தை அல்லாஹ் தருவானா? கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன், எப்பொழுதும் எங்களுடைய தீனுடைய சபைகள், நான் இந்த சபை அழகாக இருக்கிறது, நான் வேறு சபைகளை கண்ட விடயங்களை நான் சொல்லி காட்டுகிறேன், இருந்தால் அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்வோம். தீனுடைய சபையில் யார் முன்னே வருவார்களோ அவர்களை அல்லாஹ் முற்படுத்துவான், ஹதீஸ். தீனுடைய சபைகளிலே யார் பின்னோக்கி செல்வார்களோ, ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கிறது, அவர் சுவர்க்கத்துக்கு போனாலும் அல்லாஹ் கொஞ்சம் தள்ளித்தான் வைப்பான். இடங்களை நிறைத்துக் கொள்வது சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரும். இன்னும் ஒன்று, இடங்களை நிறைப்பவருக்கு, சப்புகளில் இடங்களை நிறைப்பவருக்குரிய சிறப்பை விளங்கினால் யாரும் இடம்பெற மாட்டோம், யாரும் இடம்பெற மாட்டோம். யார் ஒரு சப்பிலே முன் சப்பிலே உள்ள இடத்தை ஒரு சபையிலே ஒரு சப்பிலே இடத்தை நிறைக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறார். சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும், இங்கிருக்கின்ற இடங்களை நிறைத்து இடங்களை இறைத்து நிறைத்து உட்காருவோம். யாராவது முன்சத்தில் இடம் விட்டு இரண்டாம் சப் பூர்த்தியாக இருக்கிறது, ஒன்றாம் சப்பில் இடம் இருக்கிறதா, பின்னால் இருந்து ஒருவர் முதுகை தாண்டி வருகின்ற பொழுது அந்த தாண்டி வருபவருக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சில கருத்துப்படி அவர் நரகத்துக்குரிய ஒரு பாலத்தை சமைத்துக் கொள்ளட்டும். பாலத்தை சமைப்பதற்கு நரகத்துக்குரிய பாலத்தை அவர் சமைப்பதற்கு உதவி செய்தவர் யார்? முன்சப்பில் இருக்கின்ற இடத்தை நிறைக்காதவர். அவருக்கும் பாவம் கிடைக்குமா இல்லையா? எனவே இவைகளையும் பேணிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு மூமினுடைய வெளிரங்கம் உள்ரங்கம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய விடயங்கள் எப்படி இருக்கின்றன, இதுதான் வித்தியாசம். முன்னே சஹாபாக்களை பற்றி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அல்லது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு ஒருவர் பெரும்பாலும் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். சஹாபாக்களை பற்றி அவர் வர்ணிக்கின்ற பொழுது அவர்களை வர்ணித்த வர்ணிப்பில் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். அழகான வார்த்தை, அபர்ருஹும் குலூபா, அவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள். சஹாபாவுடைய உள்ரங்கத்தை பற்றி, அந்த உள்ளத்துடைய அந்த தன்மையை பற்றி சஹாபி ஒருவரே வர்ணிக்கிறார். அபர்ருஹும் குலூபா, நல்ல நல்ல சுபாவம் உள்ள, நல்ல உபகார தன்மை உள்ள, நல்ல பரிசுத்தமான உள்ளம் உடையவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய உள்ளம். முதலாவது நான் உள்ரங்கத்தை பேசிவிட்டு வெளிரங்கத்தை பேசினால் பொருத்தமாக இருக்கும். ஒரு மனிதருக்கு அல்லாஹ், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு நிசங்கனை போன்று வைத்திருப்பது உள்ளத்தின் பரிசுத்தம். உள்ளத்தின் பரிசுத்தம் சுவர்க்கத்துக்கு வருகின்றவர்களுடைய அடையாளங்களை, தன்மைகளை, சுவர்க்கத்துக்கு செல்கின்ற நல்ல மக்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்வதுதான், இல்லாமன் அசல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான அழுக்கில்லாத, நயவஞ்சகம் இல்லாத, கலப்படம் இல்லாத, வஞ்சகம் இல்லாத, குரோதம் இல்லாத, மற்றவர்களை பற்றி கசப்புணர்வு இல்லாத பரிசுத்தமான உள்ளமுடையவர்கள், எந்த உள்ளமுடைய நிலைமையில் வருபவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே நற்கூலிகளும் அந்தஸ்துகளும் இருக்கின்றன. மறுமை நாளிலே எந்த பணமும் எந்த பிள்ளைகளும், இங்க பணத்தை வைத்து வேண்டிய வேலைகளை செய்யலாம், பணத்தை வைத்து கொலை செய்தவர் வெளியே இருந்து கொண்டு அப்பாவியே உள்ளே தள்ளலாம், பணத்தை வைத்து ஹராமான அனுமதிக்கப்படாத பொருளை கடத்தி விட்டு அப்பாவியே உள்ளே தள்ளலாம், பணத்தை வைத்து மற்றவருடைய கூலிக்கு இருந்த வீட்டை எழுதி எடுக்கலாம், பணத்தை வைத்து மற்றவருடைய காணியை பறிக்கலாம், பணத்தை வைத்து மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்கலாம். இங்கு முடியும், இங்கு லஞ்சம் கொடுத்தால் லோயர் ஈமான் இல்லையா, இஸ்லாம் இல்லையா, ஒரு லோயருக்கு லஞ்சத்தை கொடுத்தால் கருப்பை வெள்ளையாக மாற்றி வாழிடுவான் பணமோகத்தினால். ஜட்ஜுக்கு பணத்தை கொடுத்தால் அவர் நிரபராதி, அந்த குற்றத்திலே சம்பந்தம் இல்லாதவரை கூட்டுக்கு தள்ள முடியும். பணம் வேலை செய்யும், இங்கு பணம் வேலை செய்யும். மறுமையிலே கண்ணியமான உலகத்தை பண தங்கத்தால் நிறைத்து, அது போன்று இன்னும் ஒரு மடங்கு தங்கம், உலகத்தை தங்கத்தால் இரண்டு மடங்காக நிறைத்து அதை அல்லாவிடம் கொடுத்து நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு இதை எடுத்துக்கொள்ளியா அல்லா என்று கொடுத்தாலும் அது அல்லாவிடம் எடுபடாது என்று அல்லா சொல்கிறார். அது அல்லாவிடம் எடுபடாது. ஏன்? முழு துணியாவுமே அல்லாவுடைய பார்வையில் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கும் சமன் இல்லை. ஒரு கொசுவுடைய ஒரு இறக்கைக்கு ஒரு கொசு என்ன விலை? கொசுவை பணம் கொடுத்து ஒருவன் வாங்குவான் என்றால் ஒரு அறிவும் இல்லாதவன் தான் வாங்குவான். கொசுவுக்கும் பணம் கொடுப்பான் என்றால் பைத்தியத்தில உச்சகட்டத்தில் உள்ளவன் கூட அப்படி கொசுவை வாங்க மாட்டான். அவனுக்கு தெரியும் நிலை தின்ன வேண்டும், நிலை தின்ன கூடாது என்று. கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் பணம் வேலை செய்யாது. பிள்ளைகள் இன்று கைக்கு காலுக்கு பிள்ளைகள் குடும்பம் பிள்ளைகள் தூக்கி விடுவார்கள். பிள்ளைகள் இருப்பதனால் ஒரு கட்சாக இருக்கிறோம். அதில் மான் குழந்தைகள் வளர்ந்தவர்கள் இளைஞர்கள் நல்ல வாலிபர்கள் இருக்கார்கள் என்றால் தந்தைக்கு ஒரு பெருமை, ஒரு பெருமிதம். எந்த கட்டத்தில் உதவி செய்வார்கள், பிசினஸுக்கு உதவி செய்வார்கள், நான் இல்லாவிட்டுடைய தொழிலை பார்த்துக் கொள்வார்கள், குடும்பத்தை கரையை சேர்ப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே மறுமையிலே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த உரிமை கொண்டும் அந்த தந்தையை நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. நரகவாதியாக இருந்தால், சாதியாக இருந்தால், அவர் உள்ளம் பரிசுத்தமாக இருந்த அவர் வந்தால் அவர் சுவர்க்கவாதியாக மாறுவார். எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, உள்ளம் அது கெட்டுவிட்டால் உறுப்புகள் கெட்டுவிடும். உள்ளம் உடம்பின் ஒரு இன்ஜின் போன்றது. அந்த எஞ்சின் கெட்டுவிட்டால், அந்த எஞ்சின் கெடுகின்ற பொழுது அந்த உள்ளத்திலிருந்து வெளியாகின்ற விடயங்கள் அரைகுறையாகத்தான் இருக்கும். எஞ்சின் மோசமாக இருந்தால் வாகனத்தை எங்காவது போய் நிற்கும், எங்காவது போய் அது நிற்கத்தான் போகிறது. அது நடுக்காட்டில் நிற்கலாம், மேதாவிடத்தில் நிற்கலாம், அதை செலுத்த முடியாது, ஒரு கிலோமீட்டர் கூட ஓட முடியாது. அதே போன்ற இந்த உள்ளம் கண்ணியமானவர்களே, பரிசுத்தம், ஒரு மூமினுடைய உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர், தன்னுடைய வீட்டு பக்கத்து வீடு, மக்கள், வியாபாரிகள், கஸ்டமர், எல்லோரை பற்றி, ஊர் மக்கள் எல்லோரை பற்றி ஒரு தூய்மையான பார்வை பார்ப்பார், ஒரு தூய்மையான பார்வை. அந்த தன்மை ஒன்றை வைத்தே ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் சொர்க்கவாதி என்று சர்டிபிகேட் கொடுத்தார்கள். வேறு வேறு அமல்களும் இருந்தன. அவருக்கு சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் முடிவு செய்தால் அந்த தன்மை. ஒரு சபையில் இப்படி ஒரு சபையில் சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது கண்ணியமான இந்த தன்மைகளை உண்டு பண்ண வேண்டும். சுவர்க்கத்துக்கு நிபந்தனையான தன்மைகள், உள்ள பரிசுத்தம், உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டவர் வெற்றியாளர், வெற்றியாளர். மூமிங்களுக்கு தான் வெற்றி அல்லாஹ் கிடைத்திருக்கிறார். மூமிங்களுக்கு வெற்றி, சூரத்துல் முஃமினுடைய முதலாவது ஆயத், மூமிங்களுக்கு வெற்றி என்று அங்கே அல்லாஹ் சொல்கிறான். மூமிங்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் இங்கு சொல்கிறான். உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மைப்படுத்தி வைத்தவர்களுக்கு வெற்றி, அவர்கள் தான் மூமிங்கள். அதை அழுக்குகளால் நிறைத்தவர், பொறாமையால் ஊட்டையாக்கியவர், வஞ்சகத்தால் ஊட்டையாக்கியவர், அழுக்காக்கியவர், குரோதத்தால் அழுக்காக்கியவர், நயவஞ்சகத்தால் அழுக்காக்கியவர், மற்றவர்களை பற்றிய வைராக்கியத்தால் அழுக்காக்கியவர், மற்றவர்களை பணிவாங்கும் எண்ணத்தை கொண்டு அழுக்காக்கியவர், மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தை கொண்டு உள்ளத்தை அழுக்காக்கியவர், மற்றவர்களுக்கு எப்படி மட்டம் தட்ட வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு அழுக்காக்கியவர், மற்றவருடைய வியாபாரத்தை எப்படி முடக்குவது என்று கெட்ட எண்ணங்களை வளர்த்து உள்ளத்தை அசுத்தப்படுத்தியவர் நஷ்டவாளி. இங்கு லாபம், இங்கு மற்றவருடைய வியாபாரத்துக்கு பொள்ளு போட்டால் இவருக்கு லாபம், மற்றவருடைய செக்கை பம்ப் பண்ணினால் இவருக்கு இன்கம், மற்றவருடைய கேஷை கொடுக்காமல் அதை ஸ்டாப் பண்ணினால், ட்ராப் பண்ணினால் இவருக்கு லாபம். இவர் வாகனம் வாங்குவார், இவர் வீடு கட்டுவார், இவர் ஏர் கண்டிஷன் ஏசியிலே வாழ்வார், இவர் ஒரு கடையை இரண்டு கடையாக மாற்றுவார். ஏன் மற்றவருடைய 10 செக்கில் 5 செக்கை பம்ப் பண்ணி வாகனம் வாங்கலாம். இங்கு லாபம் கண்ணியமான. இந்த வாகனமும், இந்த கடையும், இந்த மாடா மாளிகையும், இந்த கெஸ்ட் ஹவுஸும், இந்த வசதியான வாழ்க்கையும் அங்கு அவரை நரகத்தில் தள்ளும். எனவே உள்ள பரிசுத்தம் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு நிபந்தனை. ஷைத்தான் கூட இபிலீஸ் அல்லாவிடம் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார். அல்லாவை மீறி அவருக்கு எதுவும் செய்ய முடியாது அவனுக்கு. ஆனால் நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்கு அல்லாஹ் இபிலீஸுக்கு, ஷைத்தானுக்கு சில விடயங்களை அனுமதித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான், உன்னுடைய அடியார்களிலே ஈமானில் குறைந்தவர்கள், மனவீச்சியை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்களை நான் வழி கெடுப்பேன். அந்த ஷைத்தானே, அந்த இபிலீஸே அல்லாஹ்விடம் ஒரு சாராரை தவிர, ஒரு சாராரை என்னால் வழிகெடுக்க முடியாது. அவர்கள் யார்? இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், யார் பரிசுத்தவான்களோ அவர்களை தவிர, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. எனவே உள்ளத்தில் ஊக்க இருப்பவர்களை ஷைத்தான் ஒரு செகண்டிலே கெடுத்து விடுவார், ஒரு செகண்டில் கடித்து விடுவார். எத்தனையோ பேரை சக்கராத் ஹாலில் ட்ரை பண்ணி கூட கடிக்க முடியவில்லை. சக்கராத் ஹால் மௌத்தாகக்கூடிய நேரம் வந்து ஊசராட்டை அல்லாஹ் இரண்டு சொல்லுங்கள், இறைவன் இரண்டு சொல்லுங்கள், இறைவன் ஒருவன் அல்ல, இரண்டு உள்ளத்திலே வசுவாசை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது கூட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திய அந்த ஈமான்தாரிகள், அந்த முன்னோர்கள், அந்த சைத்தான் சக்கராத் ஹாலில் ட்ரை பண்ணி கூட அவர்கள் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். பக்கத்தில் இருக்கின்றவர் லாயிலா இல்லன்னு ஞாபகப்படுத்துகிறார். சக்கராத்திரி இருப்பவர் லா லா என்று சொல்கிறார், இல்லை 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 இல்லை. இவருக்கு ஆச்சரியம், என்ன நான் கலிமா சொல்லிக் கொடுக்கிறேன், அவர் இல்லை இல்லை என்று சொல்கிறார். பல பேர் காணந்திருக்கிற நிகழ்வு கேட்டார்கள், கொஞ்சம் உணர்வு வந்த பொழுது, கொஞ்சம் மயக்கம் தெரிந்த பொழுது சக்கராத்திரி வேதனை குறையும் கூடும், கேட்டார்கள், நான் கலிமாவை ஞாபகப்படுத்தினேன், நீங்கள் இல்லை இல்லை என்று சொல்கிறீர்கள், கலிமாவை மறுத்தது போன்று எனக்கு இருந்தது, நீங்கள் ஏன் இல்லை என்று சொல்லுங்கள். அவர் சொன்னார், நீங்கள் பேசியது எனக்கு கேட்பதை விட, உங்களுக்கு நான் பதிலளிப்பதை விட, ஷைத்தான் என்னிடம் வந்து அல்லாஹ் இரண்டு என்று சொல்லு, இறைவன் இரண்டு என்று சொல்லு என்று சொன்னதற்கு ஷைத்தானுக்குத்தான் இல்லை இல்லை என்று பதில் சொன்னேன். எனக்கு என்ன உள்ளத்திலே பரிசுத்தம் இருந்தால் சக்கராத் ஹாலில் கூட சைத்தான் கிடைக்க முடியாது. உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லையா, மஸ்ஜிதுக்குள் வைத்தே நம்மை கெடுத்து விடுவான், மக்காவில் வைத்து கெடுத்து விடுவான், மதீனாவில் வைத்து கெடுத்து விடுவான். அப்படித்தான் நயவஞ்சகர்களை கெடுத்தான் நபியை முன்னால் வைத்துக் கொண்டு. நபிக்கு முன்னால் இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாவிட்டால் கெட்ட வாழ்க்கை தான் வாழ தேவைப்படும். எனவே உள்ரங்கம் பரிசுத்தமா. சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வருகிறார், பெரும்பாலோட பேர் வந்திருக்கிறது நபி வக்காசுமேலாம். இப்படி செருப்பை இடது கையில் தூக்கிக் கொண்டு தாடியால் தெளிவாக வந்திருக்கிறது, தாடியால் புது செய்த தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் சமயம் செல்கிறார். மூமினுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் இரண்டும் இந்த சம்பவத்தில் நிகழ்ந்தது. நினைமணர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் வர முன்னர் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் ஸ்வஸ்த் ஆகுவார், தாண்டி செல்வார், வருவார், அவர் சுவர்க்கவாதி, வந்தவர் சாதவழியல்லவனவர். இரண்டாவது நாள் சொன்னார்கள், வந்தது அதே சஹாபி. மூன்றாவது நாள் சொன்னார்கள், வந்தது அதே சஹாபி. சஃபையில் இருந்தார் இந்த சம்பவத்தை அறிவிக்கின்ற அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹுவர்கள். மூன்றாவது நாளைக்கு பின்னர் அவரை பின்தொடர்ந்து சென்று, நான் வீட்டில் சின்ன ஒரு பிரச்சினை, நான் அவருடைய வீட்டில் தங்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவருடைய வீட்டில் தங்குகிறார். தங்குகிறார் மூன்று தினங்கள் தங்குகிறார். மூன்று நாளும் அவர் என்ன அமல் செய்கிறார், இவர் சொர்க்கவாதி என்று நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள், இரவு பூரா நின்று வணங்குவோராக இருக்கும், இரவு பூரா குரான் ஓதுவோராக இருக்கும், என்ன அமல் செய்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டி பார்க்கிறார். அவர் மூன்று நாள் வளமையாக எழும்புகின்ற அந்த பஜிர் நேரம் சாஜித்திரிய நேரத்தில் எழும்புகிறார், சொல்லுகிறார், பஜிருக்கு வீட்டுக்கு பஜிருக்கு செல்கிறார். இப்படி அவர் வளமையான இரவு வணக்கத்தை செய்கிறார். மேலதிகமாக அந்த மூன்று தினங்களும் ஒன்று செய்யவில்லை. மூன்று நாளைக்கு பின்னால் இந்த சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் சாதரணியனிடம் கேட்கிறார்கள், நான் வந்து உங்களுடைய வீட்டில் தங்கியது எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது, உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கேட்பதற்காக வேண்டி நான் இப்படி காரணத்தை பெரிய சொல்லுகின்ற அளவுக்கு கிடையாது, இப்படி காரணத்தை சொல்லி உங்களுடைய வீட்டில் தங்கினேன், ஒரு நோக்கத்தில் தங்கினேன். நபியவர்கள் மூன்று தினங்கள் உங்களை பார்த்து சொன்னார்கள், சுவர்க்கவாதி 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 என்று. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை சொன்ன செய்ய தெரியாது, நான் இந்த சபையில் இருந்தேன். நீங்கள் சுவர்க்கவாதி என்று நபியவர்கள் உலகத்திலே உங்களுக்கு சான்று பகர்வதற்கு என்ன அமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நோட் பண்ணுவதற்கு, அதை பார்த்து நானும் அதை செய்து சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு தான் உங்களுடைய வீட்டில் தங்கினேன். பெரிதாக மேலதிகமாக ஒரு அமலையும் காணவில்லை, என்ன விசேஷ அமல் சொன்னார்கள் அவர்கள். நபியவர்கள் சொல்வதாக இருந்தால் அது நபியவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துத்தான் சொல்ல வேண்டும், இஷ்டப்படி சொல்ல மாட்டார்கள். எதை பேசினாலும் வகையுடைய அடையாளம், அவர் சொல்லவில்லை நான் சொல்கிறேன், குரானில் அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் பேசுவதெல்லாம் வகைதான், அல்லாஹ்வுடைய அடையாளம், அல்லாஹ் அறிவித்த விடயங்கள், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொன்ன விடயத்தினுடைய வெளிப்பாடு தான் சொன்னார்கள் அவர்கள். நீங்கள் கேட்பதற்காக சொல்கிறேன், என்னிடத்திலே நபியவர்கள் சுவர்க்கத்துக்கு காரணமாக சொன்ன ஒரு அமல் இது வந்து நான் பெரும்பாலும் நினைக்கிறேன். என்னுடைய உள்ளம், என்னுடைய உள்ளம் இரவு தூங்குகின்ற பொழுது எப்படி தெரியுமா தூங்குவேன், இரவு நான் தூங்க முன்னர் என்னுடைய படுக்கையில் உட்கார்ந்து என்னுடைய உள்ளத்திலிருந்து யாரை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கிறதோ, சந்தேகங்கள் இருக்கின்றனவோ, கசப்பு இருக்கிறதோ, குரோதம் இருக்கிறதோ, வஞ்சகம் இருக்கிறதோ, யாரோடெல்லாம் எனக்கு எந்தெந்த சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாள் அன்றைய தினம் வாழ்க்கை பூராக வைத்த வைராக்கியம் அல்ல, அன்றன்று நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், யாருடனாவது கோபம் இருந்தால் அவர்களுடைய கோபத்தையும் குரோதத்தையும் வஞ்சகத்தையும் என்னுடைய உள்ளத்திலிருந்து கழுகி விட்டுத்தான், சுத்தமாக்கி விட்டுத்தான், நான் என்னுடைய உள்ளத்தை வெறும் சுத்தமான நிலைமையில் தான் என்னுடைய தலையிலே தலையை வைத்து நான் தூங்குகிறேன், யாரை பற்றி என்னுடைய உள்ளத்திலே கெட்டெண்ணமோ குரோதமோ வஞ்சகமோ கிடையாது. இதை வைத்துத்தான் நபியவர்கள் சொல்லி இருக்கலாம். அப்துல்லா இப்னு அம்ரு சொன்னார்கள், இதுதான் உங்களை சுவர்க்கவாதியாக உலகத்திலே மாற்றிவிட்டது. உள்ள பரிசுத்தம் உள்ளத்திலே, ஒரு மூமினுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்கும். ஒரு மூமினுடைய உள்ளம் பாவம் செய்ய செய்ய கருப்பாகும், பாவம் செய்ய செய்ய துருப்பிடிக்கும். கல்லா பல் ராண அலா குலூபிஹிம் அகானிய திபூன், செய்கின்ற செயல்கள் உள்ளத்திலே கரும் புள்ளியை அடையாளத்தை உண்டு பண்ணும். ஹதீஸ் வந்திருக்கிறது கருப்பு புள்ளி என்று, குர்ஆன் ஆயத் வந்திருக்கிறது ஒரு துருவை ஒரு கரை போன்ற ஒன்றை அந்த உள்ளத்திலே உருவாக்கும். இது உள்ரங்க பரிசுத்தம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனை யாரிடம் முறையிட வேண்டும்? யாரிடம் முறையிட வேண்டும்? சஹாபாவுடைய காலத்திலே தன்னுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், பக்கத்து வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் நபியிடம் முறையிட வேண்டும். சொந்த பிரச்சனைகள், மற்றவர்களை பற்றிய முறைப்பாடுகளை நபியிடம் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் அல்லாஹ்வே சொல்கிறான் பிரச்சனையா? அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இருக்கிறார் தீர்வென்று பாருங்கள், ஹதீஸை பாருங்கள், பொறுப்புதாரிகளை கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. இப்பொழுது நபி அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள். சஹாபாக்களை பார்த்து பொதுவான ஒரு ஆளான அறிவிப்பு செய்வார்கள், தோழர்களே தோழர்களே, நீங்கள் யாரும் காலையிலே ஃபஜ்ருக்கு பின்னால் நபி அவர்கள் கலந்து ஆலோசிப்பார்கள், ஆலோசனை சபையை நடத்துவார்கள். அப்படி மக்கள் ஊர் நிலைமைகளை, மக்களுடைய நிலைமைகளை, யாருக்கு என்ன தேவை, யார் நோயாளி, யார் மையத்து, எந்த வீட்டில் ஜனாசா, எந்த வீட்டில் கல்யாணம், யார் புதிய மாப்பிள்ளை என்றெல்லாம் நபி அவர்கள் சுபகளே தேடுவார்கள், சந்திப்பார்கள், அவர்களுக்கு என்ற உதவிகளை செய்வார்கள். அவர் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நோய் விசாரிப்பார்கள். இந்த சபையிலே நபி அவர்கள் முதலாவது சொல்கின்ற சபை ஒழுக்கத்தில் ஒன்றுதான், தோழர்களே நீங்கள் யாரும் யாரை பற்றிய குறைகளையும் என்னிடம் சொல்ல வேண்டாம், யாருடைய மானமும் போகின்ற விடயங்களை என்னிடம் பேச வேண்டாம், யாருடைய குறைகளையும் எனக்கு முன்னால் வைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் விரும்புகிறேன் உங்களுக்கு மத்தியிலே நான் வரும் பொழுது உங்கள் என்னுடைய சபையில் இருக்கின்ற யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் சலீமு சதுராக உள்ள பரிசுத்தம் உள்ள ஒருவனாக உங்களுடைய சபையில் வந்து அமர விரும்புகிறேன். என்ன கல்குன் சலீம் என்ற அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானே, அதே நபி அவர்கள் உலகத்திலே கல்குன் சலீம் உள்ள ஒரு மனிதராக நான் இருக்க விரும்புகிறேன், யாரை பற்றியும் என்னிடம் பலாய் கழுக வேண்டாம். நமது பாசையில் சொல்வதாக இருந்தால், என்னிடத்திலே யாரும் ஊறு பலாய் கழுக வேண்டாம். இன்று கண்ணியமானவர்களே, நாம் போய் கழுக தேவையில்லை, நாம் பிரஷ் பண்ணவில்லை, டொய்லெட்டுக்கு போகவில்லை, மனசலகுடன் செல்லவில்லை, கட்டிலிருந்து எழும்பவில்லை, யாரும் இல்லை, நாங்கள் மாத்திரம், ஒன்றும் தேவையில்லை. ஒரு பலாய் பார்ப்பதற்கு பேஸ்புக்கை திறந்தால் போதும், வாட்ஸ்அப்பை திறந்தால் போதும், வைபரை திறந்தால் போதும். என்னென்ன பாவிக்கிறோமோ பெரும்பாலும் மூன்று, மிக கூடுதலாக பாவிக்கப்படக்கூடிய மூன்றை சொன்னேன், சோசியல் மீடியாக்கள் பேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், டெங்கோ இருக்கிறது, பிகோ இருக்கிறது, ஈமோ இருக்கிறது, லைன் இருக்கிறது, டெலிகிராம் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது. இது ஊர்வலா இல்லையா? தகவலோடு ஊரோடு இந்த அவருடைய தவறு, அவருடைய கேவலமான சம்பவங்கள். எப்படி டொய்லெட்டுக்கு போக முன்னரே உள்ளத்தை ஊத்தியாக்கி கொண்டுதான் போகிறோம். ஊர்வலாய், உலக பலாய், இன்னும் மனசலம் கழிக்கவில்லை, டொய்லெட்டுக்கு முடுக்கி கொண்டிருக்கிறது, உள்ளத்தை ஊத்தியாக்கி கொண்டுதான் மனசலம் கழிக்கிறோம். சோசியல் மீடியா கண்ணியமானே. எனவே நபியவர்கள் விரும்பியது, யாருடைய ஒரு பலாயினுடைய கழுகனிடம் கழுக வேண்டாம், நான் பரிசுத்தமான உள்ளத்தோடு உங்களோடு பழக விரும்புகிறேன், சபையிலே உட்கார விரும்புகிறேன், உள்ள பரிசுத்தத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானே, ஒரு மோமனுடைய வெளிரங்கம், உள்ளம் தூய்மையாக தூய்மையாக வெளிரங்கம், அதில் ஒரு பிரகாசம் ஏற்படும். நான் ஆரம்பத்தில் குர்ஆனை விளங்கப்படுத்தி விட்டேன், ஆன்மாவை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றியாளர், அழுக்காக்கியவர் ஊட்டையாக்கியவர் நஷ்டவாதி. இப்பொழுது நான் ஹதீஸை சொல்கிறேன், வெளிரங்கத்துக்குரிய ஹதீஸ். ஒரு மூமின் ஒரு முஸ்லிமை பார்த்தால் எப்படி இருக்கும்? இதனுடைய முக்கியமான தலைப்பு கனிமர்களே, ஒரு மூமினுடைய பார்வை, லுக், அவுட்லுக் எப்படி இருக்கும்? அவுட்லுக் எப்படி இருக்கும்? வெளி தோற்றம், காட்சி எப்படி இருக்கும்? அல் முஃமின் இதா ருஹிய ஜிக்ரல்லாஹ், நீங்கள் யாரும் மற்றவர்களை பார்க்க தேவையில்லை. நான் எனக்கு சொல்கிறேன், நான் கண்ணாடிக்கு முன்னால் நின்று என்னை பார்த்து நானே முடிவு செய்யலாம், நான் மூமினா இல்லையா முடிவு செய்யலாம். அந்த ஹதீஸை வைத்து முடிவு செய்யலாம். என்னது, ஒரு மூமினை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும். மூமின் அல்ல அல்ல, மூமின் மனிதன், அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த மூமினை பார்ப்பவருக்கு இவர் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வோடு இணைந்தவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்ற அந்த அடையாளம் ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வை பார்த்தால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகிறதா, இவர் தான் மூமின். ஒவ்வொருவர் கண்ணாடிக்கு முன்னால் நின்று மற்றவர்கள் நம்மை பார்க்க தேவையில்லை, நாம் மற்றவர்களை பார்க்க தேவை, நாம் நம்மை பார்த்து நின்று பார்ப்போம். என்னுடைய முடி மூமினுடைய முடியா, என்னுடைய முகம் ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய முகமா, என்னுடைய ஆடை ஒரு மூமினுடைய ஆடையா, என்னுடைய என்னுடைய காது ஒரு மூமினுடைய காதாக இருக்கிறதா, அப்படியே வைத்திருக்கிறேன். நான் பாவிக்கின்ற பாவனைகள் ஒரு மூமினுடைய பாவனை. அதனால கண்ணியமானவர்களே, நபியவர்கள் கண்ணாடி பார்க்கின்ற பொழுது ஓதுகின்ற துவா எத்தனை பேர் ஓதுகிறோம்? கண்ணாடி பார்க்கின்ற பொழுது ஒரு துவா இருக்கிறது, ஒரு சில துவாக்கள், ஒரு துவா அதிகமாக ஓதப்பட வேண்டிய துவா, அல்லாஹும்மா கமா ஹஸ்ஸன்த கல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி. யாருடைய உள்ளத்தை பரிசுத்த, என்னுடைய அழகை வெளிரங்கத்தை அழகாக்கியது போன்று என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி. கண்ணாடிக்கு முன்னாலும் நபியவர்கள் கேட்ட துவா என்ன, நாம் நிற்கிறோம் கண்ணாடிக்கு முன்னால் வெளிரங்கத்தை அழகாக்க, கொண்டை அழகாக வார, முகத்துக்கு கிரீம் பூச, பவுடர் போட, அல்லது என்ன ஃபேஷியல் செய்வதற்காக வேண்டி, அல்லது ஆடையை உடுத்து விட்டு டை கட்டுவதற்காக வேண்டி, அல்லது ஆடை டிரெஸ்ஸை போட்டு விட்டு அழகு பார்ப்பதற்கு, அவுட்லுக்கை அழகாக்குவதற்குத்தான் நாம் கண்ணாடி பார்க்கிறோம். நபியவர்கள் அவுட்லுக்கை அழகாக்கியது போன்று என்னுடைய உள்ரங்கத்தையும் என்னுடைய உள்ளத்துள்ள தன்மைகளையும் குணங்களையும் அழகாக்க என்று கண்ணாடிக்கு முன்னாலும் கூட நபியவர்கள் கேட்டதுவா, என்னுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தை இரண்டையும் அழகாக்கு, இரண்டையும் அழகாக்கு. கண்ணியமானவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற காலம் மிக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சவாலான ஒரு காலம். நான் இப்பொழுது முக்கியமான சில விடயங்களை இப்படிதான் சொல்ல போகுது. என் இரவு நேரத்தில் தான் சிலர்கள் வந்து சேருவார்கள், யாரையும் சுட்டி காட்டுவது கிடையாது, சொல்வதும் நமது கடமை. கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவை, ஜும்மாவுடைய அந்த அமலை மதிப்போம். தேவைகள் வேலைகள் எல்லோருக்கும் இருக்கின்றன. அதான் சொல்லப்பட்ட பின்னர் துனியாவுடைய எந்த விடயங்களிலும் நாம் ஈடுபட முடியாது. நமக்கு சுத்தம் குளிப்பு இவைகள் இபாதத் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தவிர துனியாவுடைய கொடுக்கல் வாங்கல் எதுவுமே நம்மால் செய்தால் அதனுடைய வருமானம் சுத்தமானதல்ல. இது ஒரு விடயம். அது கண்ணியமானவர்களே பிரிவில் ஹயராகவும் இருக்கலாம். அதான் 12, 11, 40, 50, 57 அதான் 11, 50 ஒரு ஹயர் படுகிறது, ஹயர் படுகிறது. ஒரு அரை மணித்தியாலம் ட்ரப் பண்ணுவதற்கு தேவைப்படும். ஜும்மாவுக்கு இக்காம சொல்ல முன்னர் போய் சேரலாம் என்ற நோக்கத்தில் தான் ஹயர் எடுக்கிறீர்கள். போற இடத்தில் பள்ளியிலே தொழுது கொள்ளலாம் என்று எடுக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, நீங்கள் அந்த ஹயரை இன்னும் ஒரு பள்ளி சொல்லலாம் என்ற உறுதியோடு 100க்கு 100 எடுக்க முடியாது. டிராபிக்காக இருக்கலாம், இடையில் அகப்படலாம், ஜும்மா மிஸ் ஆகலாம் என்று ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா, அதானுடைய நேரத்தில் ஹயர் எடுப்பது கூட, அதான் சட்டத்தை கேட்டு ஹயர் பேசி ஹயரை கொண்டு போவது கூட கொடுக்கல் வாங்கலை செய்வதாகத்தான் கணிக்கப்படும். இதே இப்படி என்றால் ஜும்மாவை நாம் மதிப்போம், அதான் மத்தியிலிருந்து கேட்போம். அண்மையிலே நான் கொழும்பில் முடியும் என்பதை சொல்லுகிறேன். கொழும்பில் ஒரு இடத்துக்கு ஜும்மாவுக்கு சென்றேன். அவர்கள் வர முன்னர் எனக்கு சொன்னார்கள், அதான் சொல்லி சுன்னத் தொழுதவுடன் மிம்பரில் ஏற வேண்டும் எனக்கு சொல்லிவிட்டார்கள். நான் அதை கேட்டால் போல் சென்றேன். நான் நினைத்தேன் அவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள் அல்லாவாலும், நான் அதை கேட்டவாறு சென்றேன். செல்கின்ற பொழுதே மத்தியில் என்ட்ராகின்ற பொழுதும் அதான் சொல்கிறது முது செய்தேன், தயாராகத்தான் இருந்தேன். மிம்பரில் ஏறுவதற்கு நான் ரூமிலிருந்து வெளியாகின்றேன். கண்ணியமானே, பிரதானமான அதான் முடிகிறது, முள்ளும் மஸ்ஜிதும் 100க்கு 100 நிறைந்திருந்தது. மிக பிஸியான ஒரு ஏரியா கொழும்பில், கொழும்பு நகரத்துக்குள்ளே மிக பிஸியான ஒரு ஏரியா, மிகப்பெரிய என்ன கடைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சொந்தக்காரர்கள் வசிக்கின்ற ஏரியா. அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்கிறார்கள், ஏன் நமக்கு முடியாது? நான் சொன்ன நீங்க சாபா கிடைக்க முடியும் நமக்கு முடியாது என்று யோசிப்பீர்கள். நவீன காலத்தில் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. எனவே ஜும்மாவை மதிப்போம். எனவே முக்கியமான இடங்களை நான் இப்பொழுது தொடப்போகிறேன். எனவே நாம் முஸ்லீம்கள், நம்முடைய வெளிரங்கம் நம்முடைய அவுட் கோயிங் இன்கம் இரண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். பிரதான விடயங்களை சொல்கிறேன். நமது முடி தொடக்கம், தலையில் இருக்கின்ற ஒரு முடி தொடக்கம் நமது உள்ளங்கால் வரை ஒரு முஸ்லிமுடைய உள்ளங்காலாக ஒரு மோமினுடைய உடம்பாக இருக்க வேண்டும். நம் பிரதான விடயங்களை முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. விடயங்களை தொட்டு காட்டுகிறேன், எனக்கு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும். நான் யாரையும் குறை, நான் யாருடைய குறையும் இங்கு எனக்கு தென்படவில்லை. யாரை பற்றியும் எனக்கு தெரியாது. சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு நான் சுத்திமதியாக சொல்கிறேன், இப்படி மாற்ற வேண்டிய விடயங்கள் இருந்தால் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், மாற்றிக்கொள்வோம். அதில் நான் சில விடயங்களை சொல்வேன், அதை நான் சொல்லித்தான் ஆகுவேன். சிலருக்கு அது ஜெபிக்காது, உங்களுக்கு ஜெபிக்கவில்லை என்பதால் நான் சொல்லாமல் விட்டால் என்னிடத்திலும் சற்று நயவஞ்சகம் இருப்பதே கிடையாது. சபையோர்களை கூல் பண்ணுவதற்கும் சபையோர்களிடத்தில் நல்ல நல்ல ஹதரத் என்ற பெயர் எடுப்பதற்கும் நான் பயான் பண்ணினால் நீங்கள் சுவர்க்கம் போவீர்கள், நாங்கள் நரகம் போக தேவை ஏற்படக்கூடாது. எனவே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். கனிமன காலம் பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் நெருக்கடி, வசதி இல்லை, வீடு வசதி இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் காரணம்? யார் காரணம்? முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்களா? மூமின்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் மூமீனாக இருக்கிறார்களா? முஸ்லீம்களுடைய வெளிரங்கம் எப்படி, முஸ்லீம்களுடைய வீடு எப்படி, முஸ்லீமுடைய கடை எப்படி, முஸ்லீம்களுடைய பிரயாணம் எப்படி, முஸ்லீம்களுடைய வியாபாரம் எப்படி? வியாபாரத்தை பற்றி பேசினால் மஸ்ஜித் நாரும் தெரியும் தானே, அதையும் பேசுவேன், தொட்டு காட்டுவேன். தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு முஸ்லீமுடைய முடி எப்படி இருக்கும், ஒரு அந்நியவருடைய முடி எப்படி இருக்கும்? நான் முஸ்லீமா அந்நியவனா என்று நாங்கள் முடிவோம். முடி வளர்ப்பது கொண்டை விலங்குகள், மொட்டை அடிப்பது சுண்ணத் அல்ல. இதே மாதிரி விளைக்கணும், இதுதான் முடியும். மொட்டை அடிப்பது சுண்ணத் அல்ல, நினைத்திருப்பார். மொட்டை அடிப்பது சுண்ணத் அல்ல. ஆனால் உம்ரா ஹஜ் வேறு விட, உம்ரா ஹஜ் அது கடமை என்றால் முடி கொஞ்சமாவது வெட்டுவது கடமை. தன்னைவானவர்களே, அது தலைந்த ஏழை இடங்களே, நீங்கள் சுய விருப்பப்படி மொட்டை அடிப்பது சுண்ணத் அல்ல. எனவே என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான், அல்லாஹ் அழகை விரும்புகிறான். முடி ஒரு மனிதருக்கு அழகை கொடுக்கும். இந்த முடி எந்த அளவு எந்த லெவலில் வைத்துக் கொள்ள முடியும், இதனுடைய விட ஹதீஸ் என்ன? ஹதீஸ் என்ன? ஒரு சம்பவம், ஒரு ஹதீஸ், ஒரு சம்பவம் நடக்கிறது. நடி இருக்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார், முடி வளர்த்திருக்கிறார், முடியை சரியாக சீவி வாரி அழகாக சிஸ்டமாக வாராமல் அப்படியே குலைத்து விட்டு வந்திருக்கிறார். சீர் சீர் சின்ன பின்னமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள் நபி அவர்கள், எப்படி கேள்வி என்று பாருங்கள், இவருக்கு முடி வாருவதற்கு சீர்ப்பு வாங்குவதற்கு கூட வர்த்து இல்லையோ? எப்படி கேள்வி? முடி வாருவதற்கு சீர்ப்பு இல்லையா? என்ன சொல்கிறார்? முடியை வளருங்கள், அழகாக வாருங்கள். இவருடைய அதே சொன்னார்கள், மங்கான உச்சாரம் பள்ளி புரியும். இந்த புத்திமதிகளை கேட்டு ஒருவர் திறந்தினாலும் நான் அதை வைத்து எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரலாம் என்று ஆதரவிக்கிறேன். எல்லோரும் இது குறைபாடுகள் திறந்தான். நான் ஒரு முஸ்லிமா, ஒரு மோமினா, ஒரு முனாஃபிக்கா, மயவஞ்சகனா? முடியை வைத்து முடிவு செய்யலாம். மங்கான உச்சாரம் பள்ளி புரியும், யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதை அழகாக ரெஸ்பெக்டாக கண்ணியமான முடியாக வைக்கிறேன். இப்படி நாம் வெட்டுகின்ற கட்டுகள் நமக்கு கண்ணியத்தை தருவோம், கேவலத்தை தருவோம். மங்கால உச்சாரம் பள்ளி புரியுமோ? முடியிருந்தால் கௌரவமாக வளர்க்கட்டும். நாம் வெட்டுகின்ற ஹேர் கட், ஹேர் ஸ்டைல், தொப்பியை கலத்தினால் நம்மை பார்த்தால் மனித உருவம் தென்படுகிறதா அல்லது வேறு வேறு படைப்புகள் நினைவு வருகிறது? மன்னிக்க வேண்டும், சொல்லத்தான் வேண்டும். இது ஒருவுடைய கண்ணியமாக முடிய வையுங்கள் என்பது அது சரிதானே. இதனுடைய உமரடிகளுடைய காலத்திலே கஜா என்று சொல்வது, கஜா என்று சொன்னால தெரியுமா, கீழ்ப்பகுதியை மிகவும் ஷோர்ட்டாக்கி, மிகவும் ஷோர்ட்டாக்கி மேல் பகுதியில் மாத்திரம் வைப்பது. அதிகமான செலூன்களிலே கொலுகி இருக்கின்ற போட்டோக்கள், அது எக்டருடைய போட்டோவாக இருக்கலாம், அது மாடலிங் செய்யக்கூடிய போட்டோவாக இருக்கலாம், அது பிளேயருடைய ஒரு ஸ்போர்ட் பிளேயருடைய போட்டோவாக இருக்கலாம், எப்படி இருக்கிறது கஷ்டம். அதிகமாக கீழ்ப்பகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது, ஷார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. மேலே தான் எந்த அளவு கட் முன்னேறி விட்டது, அன்னாசி கட்டெல்லாம் வந்து விட்டது. அன்னாசிக்காய் தலையில் அதே கலர் டை அதே எவ்வளவு கேவலம் கண்டிமணர்களே. ஒரு மனிதர் அன்னாசிக்காய் போன்று கற்று வச்சுகின்ற ஒரு கோலம் ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு ஒரு கேவலம். முடி இப்படிதான் இருக்கு. கசா என்பதற்கான தலைவர் ரவியோடு தடுத்தார்கள். உமரடியனுடைய தலைவர் காலத்தில் சிறுவர் அப்படி வெட்டப்பட்டு சின்ன பிள்ளைக்கு வெட்டப்பட்டது, சின்ன பிள்ளைக்கு வெட்டப்பட்டிருந்ததை எச்சரித்தார்கள். நபியவர்கள் தடுத்த ஹேர் கட் வச்சிருக்கிறீர்கள் என்று எச்சரித்தார்கள். இதை இத்தோடு நிறுத்துகிறேன். கனிமனே, ஃபேஷியல் செய்வது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சுண்ணத்தான முறைகள் இருக்கின்றன. முகத்தில் பிரகாசம் வேண்டுமா, கவர்ச்சி வேண்டுமா, அழகு வேண்டுமா? பெண்கள் கவர்ச்சியை மகரமான ஆண்களோடு தான் நிறுத்த வேண்டும். கணவன் மகரமானவர்கள் கவர்ச்சிப்படுவதற்கு ஹலாலான கணவர் மாத்திரம்தான் கவர வேண்டும். அது வேறு விடயம். அழகை கூட்டிக் கொள்வதற்கு எத்தனையோ கிரீம்கள் பாவிக்கிறார்கள். நான் அதை இங்கு விரிவாக பேசவில்லை. எனது காலப்போக்கிலே அது பின்னால் அந்த கிரீம் பாவிக்காமல் விடுபடுகின்ற பொழுது அவர்கள் அது ஒரு வகையான அது உள்ரங்கத்தை மறைத்து வெளிரங்கத்தை அது கவர்ச்சியாக காட்டுகிறது. தோல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சர் என்றெல்லாம் எத்தனையோ பார்க்கிறோம். இதெல்லாம் அந்நிய கலாச்சாரம். நமக்கு அழகான முறைகள், நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்கின்ற ஒரு வஸ்துதான் இந்த ஜெய்தூன் எண்ணெய். ஜெய்தூன் எண்ணெய் இருக்கிறது குர்ஆனில் அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற எண்ணெய். அவ்வளவு கண்ணியமான உயர்ந்த அந்த சொல்ல எண்ணெய். ஏன் சத்தியம் செய்ய வேண்டும்? பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. ஜெய்தூன் நல்ல சுத்தமான ஜெய்தூனை பாருங்கள். கனிமணி, முகத்தில் இருக்கின்ற அடையாளங்கள், முகத்தில் இருக்கின்ற கருப்புகள், முகத்தில் இருக்கின்ற குறைபாடுகள், உடம்பில் இருக்கின்ற எல்லா விதமான அடையாளங்களும் காலப்போக்கிலே போய்விடும். சில கருத்து கட்டுள்ளவர்கள், பாவனையாளர்கள், பாவித்து அனுபவமுள்ளவர்கள் வெயில் படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெயில் செல்கின்ற பொழுது நாம் கழுகி அதை ஒழுங்காக நீக்கி செல்ல வேண்டும். இது நமக்கு இஸ்லாமிய ஃபேஷியலோய், இஸ்லாமிக் ஃபேஷியலோய். நபியவர்கள் சஹாபாக்கள் பாவித்த ஃபேஷியல் கிரீம் என்ன தெரியுமா? ஒயில் என்ன தெரியுமா? ஜெய்தூன் பாவித்தார்கள். அதே போன்று சஹாபாக்கள் பாவித்தது நபியவருடைய அன்பால் பாவித்தார்கள். நாம் யாருடையும் பாவிக்க வேண்டிய தேவை இல்லை. சஹாபாக்கள் முகத்துக்கு பூசிய ஒரு என்ன ஒரு ஒரு சாதனம் தான் நபியவர்கள் நபியவர்களுடைய எச்சிலை பூசினார்கள். நபியுடைய உயிர்நீர் அது யாரும் யாருடையும் பூச போகக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் நமது விடயங்கள் அசுத்தமானவைகள், நமது அறுவறுப்பானுடைய நபியுடைய விடயத்தில் அது கிடையாது. நபியுடைய உதவி செய்கின்ற தண்ணீர் கூட கீழே கொட்டாது சாபாவுடைய முகத்தில் தான். அப்படித்தான் பிரகாசம். ஜெய்தூன் இருக்கிறது, கருங்கீர ஒயில் இருக்கிறது. சில இரண்டும் சொன்னது கருங்கீர ஒயில், அதை எடுத்து கருங்கீரக அந்த எண்ணெய் எடுத்து ஜெய்தூனோடு சமமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூசி வாருங்கள். உங்களுடைய முகத்தின் பொலிவை உலகத்திற்கு எந்த கிரீமாலும் கொண்டு வர முடியாது. அது சைடு எஃபெக்ட் உள்ளது, அது நோய்க்கு திருப்பும், இது எந்த நோயும் இல்லாமல் ஆகும். அப்படியான ஒரு எனவே பேசிய செய்கிறவர்கள் கூட முடியை கழட்டுவது, நெற்றியில் இருக்கிற முடியை கழட்டுவது பெண்களாக இருக்கலாம். இது கூட அல்லாஹ் குர்ஆனில் சபித்த பாவம், சாபம். இதோடைய கனிமடை பெண்களுக்குத்தான் ஆபரணம் சுன்னத். மன்னிக்க வேண்டும், நாமும் நமது மனைவியும் போகின்றோம். நான் இறுதி கட்டத்தை அடைஞ்சுவிட்டேன். வெளிரங்கத்தில் முக்கியமான உடைய எங்கள் தொட்டு கடையும். நாமும் நமது மனைவியும் போகின்ற பொழுது நமது காதுக்கும் நமது மனைவியுடைய காதுக்கும் வித்தியாசம் வேண்டும். மன்னிக்க வேண்டும், இதான் இது கணவர் இது மனைவி. இரண்டு பேருடைய காதும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது சிலர்கள் முடியையும் கொஞ்சம் கூடுதலாக வளர்த்திருப்பார்கள். மனைவி ஸ்காஸ் போட்டிருப்பார் அல்லது மனைவி முந்தானை போட்டிருப்பார், அவருடைய முடி மறைந்திருக்கும். தூரத்தில் பார்க்கின்றவர்கள் முடியும் வளர்த்து காதையும் குத்தி வருகின்ற இவர் கணவரா அவர் மனைவியா என்று கூட சந்தேகம் வருகின்ற சில தோற்றங்கள் வரும் என்றால் நாம் நமது தோற்றத்தை மாற்றுகிறோம். இதுவும் சாபத்துக்குரிய விடுகிறது. காதில் கம்மல், மன்னிக்க வேண்டும். நான் மீண்டும் என்று கேட்கிறேன், திருந்த வேண்டும், மன்னிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஆபரணம். ஆண்கள் அணிந்தால் காது ஆபரணத்தில் ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் தான் அணிந்தது, வேறு விடயம் அல்ல. ஒரு கட்டுகிறோம் காலத்தின் தேவை, அது வேறு விடயம். அதிலும் ஆடம்பரம் இல்லாமல் தங்கம் கலக்காமல் கட்ட வேண்டும். கண்ணிமணலே தங்கம் பூசப்பட்டது, தங்கம் உலாம் பூசப்பட்டது பிரச்சனை. தங்கத்தால் ஒருவர் கட்டுவார் என்றிருந்தால் நரகத்துக்குரிய கை என்றார்கள் அபி அவர்கள். கையிலே காப்பாக இருக்கலாம், அது பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், அது எந்த பட்டியை போட்டாலும் தங்கம் சம்பந்தப்படுகிறதா? ஆண்களுக்கு கை வளையம் என்று வெள்ளியிலும் கிடையாது. பெண்களுக்கு தான் இருக்கிற கை கம்மல் மூக்காக இருக்கலாம், அதே போன்று கை கழுத்து மாலையாக இருக்கலாம். ஏன்னா இப்படியான லுக்கோடு இருந்து கொண்டு எப்படி நாம் நம்மை ஒரு முஸ்லீம் என்று சொல்ல முடியும்? எனவே திருந்துவோம். கனி அடுத்ததாக நமது பாவனைகள் ஒரு சில நிமிடம் ஒரு ரெண்டு நிமிடங்கள் முடிக்கிறேன். கனியோட பாவனைகளை மாற்றவில்லை, மீண்டும் கொடிகட்டி பறக்கிறது இந்த தீய பாவனைகள். நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிப்பீர்கள். கண்ணியமானவர்களே, வீட்டில் பிள்ளைக்கு காலையில டிஃபன் பாக்ஸ் வைப்பதற்கு பனிஸ் வாங்க தள்ளி இல்லை, ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் இல்லை, தன்னுடைய சொந்த பிள்ளை ஷூ போட்டிருக்கிறது, ஐந்து விரல்களிலே இரண்டு விரல் ஷூக்கு வெளியால் இருக்கிறது, நமது சொந்த ரத்தம் பேகை தூக்கி கொண்டு போகிறது, ஓட்டையாக இருக்கிறது, மழை பெய்தால் புக் நடைகிறது, நமது சொந்த இரத்தத்துக்கு திரையில் பேசிக் கொடுப்பதற்கு கொடுத்த வசதி இல்லை, பஸ்ஸுக்கு நின்று வெயிலிலே காய்கிறது நமது சொந்த குழந்தை, நமது பாவனைகளுடைய செலவை எடுத்து பார்த்தால் அந்த பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கலாம், நாம் பாவிக்கின்ற பொருளா? இதை நான் சொல்ல மாட்டேன். என்ன பொருள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வீர்கள். விளங்குவதற்கு சொல்கிறேன், அன்மையிலே ஒரு பொருளுக்கு 7 ரூபாய் கூட்டப்பட்டது. இந்த பொருள் மன்னிக்க வேண்டும், அண்மையிலே 7 ரூபாய் கூட்டி 40 ரூபாயை தாண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் ஒரு நாளைக்கு 10 பாவித்தால் 45 ரூபாய், எனக்கு சரியான விலை தெரியாது, 45 ரூபாய் என்று வைத்தால் ஒரு நாளைக்கு 10 பாவிக்கிறீர்களா 450 ரூபாய், 2 நாளிலே 20 பாவிக்கிறீர்களா 900 ரூபாய், உங்களுடைய பிள்ளைக்கு 600 ரூபாய் ஷூ வாங்கி கொடுக்க முடியுமே? இப்படி சிந்தியுங்கள். நோய்க்கு மருந்து வாங்க பணம் இல்லை, நோய் வரக்கூடிய பாவனைக்கு பணம் இருக்கிறது. இது ஒன்று. அடுத்தது ஏனைய பாவனை நான் சொல்ல விரும்பவில்லை. இதை வியாபாரம் செய்பவர்களும் நரக வியாபாரம் செய்கிறது. மீண்டும் தலை தூக்குகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவுன்ஸ் கணக்கில் விற்கப்படும் பொருள் கண்ணியமாக முன்னிருக்கிறேன். மெம்பர் கண்ணியமானது. அவுன்ஸ் கணக்கில் விற்கப்படுகின்ற பொருள் மீண்டும் தலை தூக்குகிறது. பாடசாலை மாணவர்களையும் விட்டு வைக்கவில்லை, கண்ணியமானவர்களை படிக்கின்ற அறிவுள்ள மாணவர்களை கூட மடையன் ஆக்குகிறது, வாலிபரை கிழவன் ஆக்குகிறது. திருமணம் முடித்துக் கொடுக்க பொன் கொடுக்க யாரும் தயாரில்லை. ஏன் பார்த்தால் 25 வயது தான், பார்க்கின்ற பொழுது 40 வயதுடைய ஒரு தோற்றம், முகம் சுருங்கி, மனைவி 20 கிலோ பாரத்தை இழைக்காமல் தூக்குகிறார், கணவனால் 15 கிலோ பாரத்தலை தூக்க முடியவில்லை. அந்த பலகீனமாக்கின்ற பாவனைகளை விடுவோம், வியாபாரங்களை விடுவோம். அப்படி இரத்தம் ஊறுமா? என்ன விவாதம் செய்தாலும், உம்ரா செய்தாலும், ஹஜ் செய்தாலும், காபத்துல்லாவில் மௌத்தாகினாலும் இந்த பாவம், இந்த அசுத்தமான ரத்தம் நரகத்துக்கு தான் கொண்டு போகும். எனக்கு நீங்கள் இப்படியான விடயங்களை திருத்துவோம். அடுத்ததாக நான் முக்கியமாக சொல்கிறேன், அதிகமாக சோதிக்கப்படும் கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது கடைசி விடயம் இதுதான். மூமியுடைய ஆடையில் மிக முக்கியமான பெண்ணை போன்ற ஆண், ஆணை போன்ற ஆண், பெண் ஆடை அணிவது சாபத்துக்குரியது. சாபம் கிடைத்தால் சுவர்க்க வாடையும் கிடைக்காது, நரகம் உறுதி. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் கிடைத்தால் நரகம் உறுதி. சாபத்தின் முடிவு நரகம், ரஹ்மத்தின் முடிவு சுவர்க்கம். ஆடையிலே கரண்டைக்கு கீழே அணிய பெண்களுக்கு தாழ்ந்தது இருக்கிறது. ஆண்கள் அணிந்தால் நரகம். மஸ்ஜிதுக்குள் வருகின்ற பொழுது மடித்து விட்டு, வெளியில் போகின்ற பொழுது அவிழ்த்து விடுவர் என்ன சொல்கிறார்? யாரா மஸ்ஜிதுக்குள் மூமினாக வருகிறேன், வெளியில் முனாஃபிக்காக போகிறேன். எனவே கரண்டைக்கு கீழால் அது எந்த ஆபீஸில் எந்த கம்பெனி வேலை செய்தாலும் நீங்கள் முஸ்லீமா, சுவர்க்கம் வேண்டுமா? கரண்டைக்கு கீழே ஆடை தொங்குகிறதா? சாபத்துக்குரிய அடையாளம், நரகத்துக்குரிய அடையாளம். தொழுகை தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. திருந்துவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை பேசினோமோ, மூமியுடைய உள்ரங்கம் பரிசுத்தமாக வேண்டும், வெளிரங்கமும் தூய்மையாக வேண்டும், அழகாக வேண்டும் என்ற தலைப்பில் பேசினோம். இந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. எவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உற்றவர்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, கூற முஸ்லீம்கள் மூமியங்கள் அனைவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, யாரை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, உண்மையான மூமிங்களாக மாற்றுவாயாக, யாரை உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, வெளிரங்கத்தையும் அழகாக்குவாயாக, உள்ரங்க வெளிரங்கம் இரண்டும் உண்மையான மூமியுடையதாக ஆக்குவாயாக, யாரை உண்மையான நல்ல விசால மனப்பான்மை தருவாயாக, உள்ளத்தில் யாரை பற்றி கெட்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக, வஞ்சகங்கள் குரோதங்களை விட்டு பாதுகாப்பாயாக, எங்களை கொடுக்கல் வாங்களை சீராக்குவாயாக, பரிசுத்தமாக்குவாயாக, எமது உடல்களுக்குள் செல்லக்கூடிய விடயங்களை ஹலாலாக செலுத்துவாயாக, எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடிய விடயங்களை எங்கள் உடல்களுக்குள் போகாமல் பாதுகாப்பாயாக, அதை நாங்கள் உட்கொள்ளாமல் பாதுகாப்பாயாக, யாரை எங்களுடைய காலநிலைகளை சீராக்குவாயாக, தேவையான அளவு மழையை கொடி வைப்பாயாக, தேவையான நீரை தருவாயாக, வறட்சி இல்லாமல் ஆக்குவாயாக, யாரை எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி செய்வாயாக, ஈமானில் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாசுதேவன் சந்தில் ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாம்